கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. 37 அத்தியாயம், மன்னரின் தீர்ப்பா. தலைவி அப்படி என்ன எழுதியிருந்தால், ரவிதாசன் முகம் சுண்டு மன்னம் என்னதான் எழுதிவிட்டால், ரவிதாசன் உங்கள் கரங்களில் அகப்பட்டு விடுவான் என்று எனக்கு முன்பே தெரியும். காலாமுகர் வடிவில் வந்தவரை குறித்து நான் பெரிதும் எச்சரித்திருந்தேன். அவர் ஒரு நாளும் சோழ நாட்டிற்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று எச்சரித்திருந்தேன். நான் சொன்னதை ரவிதாசன் கேட்கவில்லை. நான் பாண்டிய நாட்டுக்கு விரோதமாக ஏதோ சதி செய்வதாக எண்ணிவிட்டார். சோழ நாட்டின் மீது எனக்கு பாசபந்தம் இருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டார். என் உடன் பிறந்தவர்களோடு எனக்கு போரிட பிடிக்கவில்லைதான். ஆனால் கௌரவரும் பாண்டவரும் சகோதரர்கள் தான். குருஷேத்திர போர்க்களத்தில் குறுக்கே பாசமும் பந்தமுமா வந்து நின்றன. அப்படி ஏதோ ஒரு மயக்கத்தால் ரவிதாசன் எங்கள் குழுவிலிருந்து விடுபட்டு போய்விட்டார். எனக்கு தெரியும் அவன் தவறான வலையில் வீழ்ந்து விட்டான் என்று. உங்கள் எதிரே நிற்கும் போது கூட அவன் தைரியமாகத்தான் இருப்பார். அவன் முன் செயலுக்காக நாங்கள் தலைகுனிய வேண்டுமே அன்றி அவன் ஏன் தலைகுனிய வேண்டும்? சோழ குலத்து தலைப்பிள்ளை ஆதித்த கரிகாலரை கொன்றுவிட வேண்டும் எனும் அதி தீவிர வேகம் எங்கள் அனைவருக்குமே அந்த நாளில் இருந்தது. நான் கொலை வாளை, வீரபாண்டியனது வாளையும் கரத்திலே வைத்திருந்தேன். நான் அந்த செயலை செய்கின்றேனா இல்லையா என்று கண்காணிக்க ரவிதாசன் தன் குழுக்களோடு அடுத்த மண்டப அறையிலே மறைந்திருந்தார். இப்போது போலியிருக்கிறது அந்த இரவில் நடைபெற்ற சம்பவம். என் உடலில் புல்லரிக்கிறது. ஆதித்த கரிகாலர் வீர ஆவேசத்தோடு என்னை காண வந்தார். அவரை கண்ட உடனேயே நான் கோழையானேன். அவரை பழிக்கு பழி வாங்கும் என்ன ஓடோடி விட்டது. நான் என்ன செய்வேன்? அப்போது எங்கிருந்தோ பாச உணர்ச்சி வந்து சூழ்ந்து கொண்டது. உணர்ச்சி மிகுதியால் செயல் இழந்தேன். ஆதித்த கரிகாலருக்கும் எனக்கும் நடைபெற்ற உரையாடல்கள் இப்போதும் என் நெஞ்சில் பசுமையாக திகழ்கின்றன. அவற்றை கேட்டுக் கொண்டிருந்த வல்லவரையர் இப்போது அங்கே இருக்கலாம். ஆதித்த கரிகாலர் உணர்ச்சி மிகுதியால் பேசிக் கொண்டு வெறி பிடித்த நிலைக்கு வந்துவிட்டார். உச்ச நிலையை அடைந்து என்னிடமிருந்த வாளை பறித்து தானே குத்திக் கொண்டு இறக்க முற்பட்ட போது, ஐயோ என்ன சொல்வேன்! திருகு கத்தி பாய்ந்து வந்தது. காளாமுகர் வடிவில் பெரிய பழுவட்டரையர் வந்தார். அட பாவி, என்ன காரியம் செய்தாய் என்று கூவினார். அவர் பின்புறம் இருந்த ரவிதாசன் புலித்தோலை விளக்கிக் கொண்டு வந்தான். அந்த தோலை வீசி விளக்க அணைத்து அந்த இடத்தையே காரியருளாக்கிவிட்டான். ஆதித்த கரிகாலன் எனும் சோழ குலத்தின் ஒளி அணைந்தது. அன்பு மிக்க சகோதரரே, அருண்மொழி, அன்று நடந்த சம்பவத்தை யாரிடமாவது கூற வேண்டும் என்று துடிதுடித்து இருந்தேன். இந்த சமயத்தில் அவது உன்னிடம் கூறுவதால் இரண்டு வித பலன்கள் உண்டாகும் என்று எண்ணினேன். என் மனத்தில் இதுவரை அடைக்கி வைத்திருந்த சுமை குறையும். அடுத்தது ரவிதாசன் உயிரை காப்பாற்றலாம். சபையோர் அவனுக்கு மரண தண்டனை தான் விதிப்பார் என்று நான் அறிவேன். ஆனால் நான் ரவிதாசன் சார்பில் மன்றாடி கேட்பது என்னவென்றால், ரவிதாசன் தன் சுய காரியத்திற்காக ஆதித்த கரிகாலனை கொல்லவில்லை. ஒரு மாபெரும் நாட்டின் நெடுஞ்செழியனும் பொற்கை பாண்டியனும் கடும்கோணும் கட்டி காத்து வளர்த்த பாண்டிய நாட்டின் நலனுக்காகத்தான் அவ்வாறு செய்தான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எனக்கும் கொடுக்க வேண்டிய ஒன்றாகும். நான் தப்பி வந்துவிட்டேன். என் இதயத்தினின்றி இன்னும் வெஞ்சினம் மாறவில்லை. ஆனால் அதில் பழிக்கு பழி வாங்கும் நோக்கம் எங்கும் இல்லை. தர்ம நியாயமான போர் கொண்டு இழந்த சாம்ராஜ்யத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ளும் நோக்கம்தான். அதற்காகவே இளவரசன் அமரபுஜங்கனை ஆயத்தப்படுத்தி வருகின்றேன். என்றாவது ஒரு நாள் நீயும் நானும் போர்க்களத்தில் சந்திப்போம். அப்போது உரிய தண்டனையை எனக்கு அளித்துவிடு. ரவிதாசனுக்கு மரண தண்டனை அளிக்காது காப்பாற்று என்று வேண்டிக் கொண்டு இந்த ஓலையை எழுதினேன். நீங்கள் விரோதியாக இன்னும் ஒரு பெண்ணிடமிருந்து வந்த கோரிக்கையாக கொள்ளாமல், என் உடலிலும் சோழ நாட்டின் குருதி சிறிது ஓடுவதால் உரிமையோடு கேட்டுக்கொள்ளும் ஒரு வேண்டுகோளாக கருதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சோழர்களுக்கும் எனக்கும் உள்ள பந்தம் சிலர் அறிவர். சோழ நாட்டில் பல பெயர்களோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன். நந்தினி என்று என்னை அழைப்பர். எனக்கு வயதாகி வருகிறது. இளமை எப்போதோ குறைந்துவிட்டது. ஆனால் சாம்ராஜ்ய தலைமை பதவி வெறி தனியவில்லை. கடிதத்தில் அவ்வளவுதான் எழுத முடியும். ஆனால் நான் எச்சரிக்க விரும்புகின்றேன், பாண்டிய மன்னர் ஒருவர் சோழ நாட்டை அழிக்காமல் விடமாட்டார். இதை சம்புவரையராலேயே தொடர்ந்து மேலே படிக்க இயலவில்லை. உணர்ச்சி வசப்பட்டு விட்டார். சபையில் ஆகாகாரம் எழுந்தது. வந்தியத்தேவன் கண்களில் கடம்பூர் மாளிகை நிகழ்ச்சிகள் தோன்றின. மார்பிலிருந்து ரத்தம் பொங்கி வர மலைபோல் சாய்ந்து கிடக்கும் ஆதித்த கரிகாலனின் உடல் தோன்றி அவன் உடலை குலுங்க வைத்தது. சபையோர் ஒரு முடிவுக்கு வரும் முன்னர் ரவிதாசனிடமிருந்து கடைசியாக கர்ஜனை பொங்கி வந்தது.
பொய், பொய், இந்த ஓலையில் உள்ளவை பொய், ஓலையே பொய். எனக்காக யாரும் பரிந்து பேசி மண்டியிட வேண்டாம். நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எந்தவித தண்டனையையும் ஏற்றுக்கொள்ள. இதோ நிற்கும் என் உடல் கூட்டத்தார். அவர்களுக்கு வேண்டுமானால் முடிந்தால் கருணை காட்டுங்கள். அவர்கள் கோழைகள், உயிரை பெரிதாய் நினைப்பவர்கள் என்று கூறி சட்டென நிறுத்தினார். மன்னர் மதுராதிக்க சோழவேந்தர் உள்ளத்தில் எப்போதும் நேராத பெரும் குழப்பம் சூழ்ந்திருந்தது. ரவிதாசன் பேச்சாலோ அந்த ஓலையின் வாசகத்தாலோ ஏற்பட்டது அன்றாது. அவர் நினைவெல்லாம் அருண்மொழி சென்ற திசையிலே இருந்தது. மதுராந்தக சோழ தேவரால் அந்த நிலையில் தொடர்ந்து வர முடியவில்லை. தன் கருத்தையும் தீர்ப்பையும் மறுநாள் வழங்குவதாக கூறி சபையை விட்டு சென்று விட்டார்.
ரவிதாசன் தண்டிக்கப்பட வேண்டியவனே என்று சபையினர் கருதினர். ரவிதாசனோ தனக்கு வழங்கப்பட இருக்கும் தீர்ப்பு எப்படி இருக்குமோ என்று கலங்காமலேயே இருந்தார். மறுநாள் சபை கூடிற்று. மதுராந்தக சோழ தேவரின் அரியணைக்கு அருகே அனிருத்த பிரம்மராயர் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். முதல் நாளே அவரை காண வேண்டும் என்று துடித்த சபையோருக்கும் குறுநில மன்னர்களுக்கும் அவர் சபையில் வீற்றிருப்பது பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளித்தன. அனிருத்த பிரம்மராயர் தூய வெள்ளை ஆடை அணிந்து மேலே மஞ்சள் நிற சால்வையை போர்த்தியிருந்தார். அவர் காதில் குண்டலங்கள் அசைந்தாடின. நெற்றியிலே சந்தன கீற்று துளங்கியது. கழுத்தில் கௌஸ்துப மணிமாலை திகழ்ந்தது. பிராயம் காட்டும் முதுமையை தவிர வேறுவித மாறுதல் அவரிடம் காணோம். வெள்ளியிலே நந்தி உருவம் திகழ்ந்த கைத்தடியை அவர் கம்பீரமாக தாங்கியிருந்தார். அவர் கண்களில் ஞான ஒளி வீசியது. சாந்தம் ததும்பும் முகத்தில் லேசான புன்னகை விளங்கியது. அந்த சபையிலேயே முதிர்ந்த குறுநில மன்னரான கொங்கு நாட்டு வேளிர் எழுந்து நின்று,
பல ஆண்டுகளுக்கு பிறகு சோழ நாட்டு முதலமைச்சரை காண்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்டின் பெருமைக்கும் புகழுக்கும் பெருங்காரணமான அமைச்சர் அவர்களுக்கும் இந்த சபை பெரிதும் கடமைப்பட்டிருக்கிறது. அவரை விட நான் வயதில் முதிர்ந்தவன் எனும் காரணத்தால் அவர் நீடோழி வாழ நான் ஆசி கூறுகிறேன். இந்த சபையோர் தம் வணக்கம் தெரிவிக்கின்றனர் என்றார். சபையோர் உடனே எழுந்து நின்று வணங்கினர். அன்பில் அனிருத்த பிரம்மராயர் வாழ்க என்று உளநிறைந்த சொற்களால் வாழ்த்துளி எழுப்பி அமர்ந்தனர். அந்த கோஷம் சபையின் வெளியையும் எட்டி எதிரொலித்தது. மக்களும் வான் எட்ட குரல் எழுப்பி வாழ்த்தினர். ரவிதாசனுக்கும் அவனது குழுவினருக்கும் அந்த ஒளி வேதனையை அளித்திருக்க வேண்டும். மன்னர் மெல்ல எழுந்து அனிருத்தரை நோக்கி, தன் சிரம் தாழ்த்தி இன்று போல் என்றும் இந்த நாட்டில் வழிகாட்டியாய், நல்ல ஆசானாய் விளங்கி அருள வேண்டும் என்று கூறினார். பிறகு தம் ஆசனத்தில் அமர்ந்து செங்கோல் கைப்பிடித்து ரவிதாசனுக்கும் அவனது சகாக்களுக்கும் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்காததன் காரணத்தை அவர் விளக்கவில்லை. தீர்ப்பை கேட்ட ரவிதாசன் அஞ்சவில்லை. ஆனால் அவன் கூட்டாளிகள் கண்களில் இருந்து நீர் ததும்புவது தெளிவாக தெரிந்தது. காவலாளிகள் அவனை சிறைக்கு அழைத்து செல்லும் போது அவன் கம்பீரமாக நடந்து சென்றான். நந்திபுரத்து மாளிகையின் வெளியே மக்கள் சோகமே வடிவாய் நின்றிருந்தனர். வானதி தேவியின் உடல்நிலை குறித்து என்ன செய்தி வருமோ என்று திகிலோடு நின்றிருந்தனர். அவர்கள் வீட்டில் அடுப்பு புகைந்து ஒரு நாள் கழிந்து விட்டது. அவர்கள் வாயில் நீர் விட்டு பல நாழிகை நேரம் கழிந்து விட்டது. கண்ணீர் ததும்பி நின்றது. ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளாமல் வாயடைத்து நின்றனர். வானதி தேவி பஞ்சனையில் நடுவே மலர் போல் கண் இமைகளை மூடி கிடந்தாள். மெல்லிய மூச்சு வந்து கொண்டிருந்தது. உடல் தணலாய் கொதித்தது. மருத்துவர்கள் வந்து பார்த்து இரு நாட்கள் கழித்து எதுவும் கூற இயலும் என்று சொல்லி சென்றனர். தீவு தீவாந்தரம் சென்றும் உயர்தர மூலிகையை கொண்டு வர அவர்கள் சித்தமாக இருந்தனர். ஆனால் வானதிக்கு வந்திருந்த நோய் பச்சை உடம்பில் பிறந்த மனோவேதனை சம்பந்தப்பட்ட நோயாயிற்றே. மனத்திற்குள் சென்று நோயை சரிபடுத்தும் மூலிகை இன்னும் பூலோகத்திற்குள்ளேயே வரவில்லையே. வானதியை சுற்றி பலர் கூடியிருந்தனர். பஞ்சவன் மாதேவி, மூத்தவள், இளையவள், சிற்றரசர்கள், வீட்டு பட்டத்துராணிகள், இளவரசிகள், சேடிகள், தோழிகள், பாங்கிகள், அத்தனை பேருடைய நெஞ்சிலும் நிறைந்திருந்த துயரத்தையும் ஓரளவாவது குறைக்கும் வகையில் தன் பொக்கை வாயால் மோகன சிரிப்பு உதிர்த்து கொண்டு தளிர் விரல்களால் எல்லோர் மேலும் தன் பூங்கொத்து போன்ற ஸ்பரிசத்தை அளித்துக் கொண்டிருந்தார். அருண்மொழியின் திருச்செல்வன் வானத்தி பெற்றெடுத்த குளக்கொழுந்து. பஞ்சவன் மாதேவியும் இளைய பிராட்டியும் இரவு பகல் என்று கண்ணை இமைக்கவில்லை. அருகே உள்ள தலமொன்றுக்கு சென்றிருந்த பெரிய பிராட்டியார், செம்பியன் மாதேவியாரும் கண்டரன் மதுரனும் வந்துவிட்டனர். செம்பியன் மாதேவியார் உதடுகள் சிவபெருமான் திருவடிகளையே மனத்தில் நினைத்தன. பிராட்டியார் கண்டரன் மதுரனை அருகே அழைத்து, குழந்தாய், மனக்கூண்டில் உள்ளே உயிரினும் பறவைக்கு பிரார்த்தனை ஒன்றுதான் உதவும். சராசரங்களையும் அனைத்து காக்கும் எம்பிரானின் திருப்பெயரின் அறத்துளிகள் அவள் செவியில் புகட்டும். அவை செவி வழியே இதய கூண்டிற்குள் உழவட்டும். சரணமடைந்திருக்கும் ஆத்மா அல்லல் நீங்கி அமைதி அடையட்டும். இங்கே திருப்பதிக பாடு என்று உள்ளம் கனிய கட்டளையிட்டாள். கண்டரன் மதுரன் அந்த கூட்டத்தில் இருந்த ஆடவள்ளான் சிலைக்கு வணக்கம் தெரிவித்தான். அவன் நெஞ்சிலே பக்தி கனல் மூண்டது. அவன் விழிகளை மூடிக்கொண்டான். வானதி தேவி முறைக்கு அவன் சிறிய தாய். தன் தாய் சுகப்பட்டு எழ வேண்டுமல்லவா? மாறு நகைவாள் நிலா எரிப்ப, வாய் திறந்து அம்பவளம் துடிப்ப, பாடுமின்னம் தம்மை ஆண்ட ஆணும் பணியுண்ட வண்ணமும், பாடி பாடி தேடுமின் எம் பெருமானை தேடி, சித்தம் கழிப்பு திகைத்தேறி, ஆடுமின் அம்பலத்து ஆடினானுக்கு ஆடப்பொர் சுண்ணம் இடித்தும் நாமே என்று பொற்சுண்ணம் இடித்த பாடலை கணிரென்று பாடினான். கலந்து நின் அடியரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், புலர்ந்து போயின காலங்கள், புகுந்து நின்றது இடர்பின் நான் உலர்ந்து போனேன் உடையானே, உளவா என்ப சுடர் காண்பான், அலந்து போனின் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியிருக்கே என்று பிரார்த்தனை பத்து பாடல் பாடினார். பாட்டின் சுவை கேட்டு அனைவரும் வணங்கி நின்றனர். பாட்டின் சுவை கேட்டும் அனைவரும் கட்டுண்டு நின்றனர். எங்கோ அதல பாதாளத்தில் தண்ணீர் மட்டத்துக்கு மிக மிக அடியில் கிடப்பது போன்ற நிலையில் இருந்த வானதியின் காதிற்குள் பிரார்த்தனை பத்தின் ஒவ்வொரு பாடலும் மெல்ல மெல்ல சென்றது. வானதியின் கண்ணெதிரே அதோ யார் வருகின்றார்கள்? கற்றை மூடி தெரிகிறது. அதிலே பிறை மதி மிளிர்கிறது. கங்கை பெண் காணப்படுகின்றாள். பூணரவம் புலப்படுகிறது. குனித்த புருவம் காணப்படுகிறது. கொவ்வை செவ்வாய் குலுங்கும் மலர் போல் அசைகிறது. ஆஹா, அதோ சிவபிரான். அருகே மானை போன்ற பார்வை உடைய நீல மலரின் தன்மையை அமைந்த கயல் போன்ற கண்களை உடைய உமையம்மை திகழ்கின்றார். ஆஹா, அந்த காட்சியை இவ்வளவு நாள் எவ்வாறு காணாது காலத்தை வீணை போக்கினோ? அந்த அம்மையார் எவ்வாறு உயிலாக நிற்கின்றாள்? பெருமானுக்கு மட்டுமின்ன எவ்வாறு கொடி போன்ற நுசுப்பினை அணைத்திருக்கிறார்? நமக்கு ஏன் அந்த நிலை ஏற்படவில்லை? அவர் நம்மை அணைத்த ஏதாவது ஓர் இன்ப நாளில் நினைவாவது வரக்கூடாதா? ஆம், நானும் அப்படித்தான். வலிமை பொருந்திய மூங்கில் போன்ற உருகாமனத்தை உடையவள் இவ்வுலகில் நிலையற்று பயன்படாது வீணை அழுகின்றேன். அருள் கனிய தாமதம் செய்யாமல் விரைவில் எழுந்தருளி தொழில் போன்ற உன் பொன்னடிகளை எனக்கு அளிப்பாய். இப்போது கண்டரன் மதுரன் இதே பொருள் உடைய தினியார் மூங்கிற் சிந்தையேன் சிவனே நின்று தேய்கின்றேன். அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருள் அணிய தனியாது ஒல்லை வந்தருளி தளிர்ப்பொர் பாதம் தாராய் என்றும் பதிகத்தை பாடிக்கொண்டிருந்தான். அருண்மொழிவர்மரும் வந்து சேர்ந்து விட்டார். அவர் குதிரையை விட்டு இறங்கிய உடனேயே கூடியிருந்த மக்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. சிலர் விம்மினர். சிலர் கண்களை மூடிக்கொண்டதால் இமையின் பழு தாங்காது கண்ணீர் கழன்று விழுந்தது. சிலர் நெஞ்சை அடைத்தது. அருண்மொழி தேவர் வானத்தை படுத்திருக்கும் கூடத்தின் வாயிற்படி அருகே வந்து நின்றார். பலர் கூடியிருந்த அந்த இடத்தில் அமைதி நிலவியது. கண்டரன் பாடும் இனிய பதிகத்தின் மயக்கத்தில் அனைவரும் நினைவிழந்திருப்பது கண்டார். அதோ இளைய பிராட்டி ஏன் வேகமாக எழுந்து வானத்தையின் அருகே ஓடுகிறாள்? இளைய பிராட்டியின் முகம் சற்று மலர்கிறது. ஏன்? வானத்தை கண்விழித்து விட்டாள். இனி பயம் இல்லை. இளைய பிராட்டியின் உள்ளம் இப்படித்தான் நம்பியது. அனைவருக்கும் சற்று தெம்பி ஏற்பட்டது. அருண்மொழியின் செல்வன் ஞா என்று தேவலோக மொழியில் கூறி ஏதோ பேச முயன்றான். அதோ கண்டரன் மதுரன் பிரார்த்தனை பத்தின் கடைசி பாடலை பாடுகின்றானே. கூடி கூடி உன் அடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயோடு கலந்து உள் உருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவே ஆக அருள் கலந்தே என்று பாடி திருச்சிற்றம்பலம் என்று கூறி முடித்து கைகூப்பி வணங்கினார். அருண்மொழியின் கண்களில் இருந்து நீர் தாரை தாரையாக பெருகியது. ஆம், ஓயாது வாட்டமடைந்து உன்னை அடையவும் வழியற்று நான் உலர்ந்து போன மரம் போல் பயனற்று நிற்பேனா? அந்த பாடலின் பொருள் எனக்கு எத்தகைய முறையில் ஏற்றதாக இருக்கிறது என்று எண்ணினார் அருண்மொழி. வானதி கண் திறந்தாள். பெரிய பிராட்டி விபூதியை அவள் நெற்றியை அணிவித்தார். எதிரே இளைய பிராட்டி நிற்பதை கண்டாள். அவள் ஏதோ கண்களாலேயே கேட்டது தெரிகிறது. இளவரசர் வந்து விடுவார் என்று இளைய பிராட்டி கூற முற்படுகின்றாள். ஆனால் அதோ அருண்மொழிவர்மரை வந்து விட்டாரே. வானதி என்று அவர் அழைத்த குரலில் ஆவல் அன்பு துக்கம் துயரம் பாசம் பரிவு எல்லாம் கலந்து இருக்கின்றன. வானதி கண்களால் அவரை ஒருமுறை பார்க்கின்றார். அதிலே ததுபி நிற்கும் ஏக்கத்தின் பொருள் என்ன? அருண்மொழிவர்மருக்கு என் மீது அன்பு நிறைந்திருக்கிறதா? அவர் என்னை கைவிட்டு விட்டாரா எனும் சந்தேகம்தான் இருந்திருக்க முடியும். வானதி, இதோ வந்து நிற்கின்றேன். என்னை கண் திறந்து பார் வானதி. இதயத்தில் உன் நினைவாகவே எப்போது இருக்கும் உன் கணவர் வந்து நிற்கின்றேன். விழித்து நோக்கு வானதி. உன் உள்ளத்தில் எந்தவித வேதனையும் சுமையும் இல்லை என்ற திடமான நம்பிக்கையோடு தானே நான் தஞ்சைக்கு மீண்டேன். அதற்குள் உன் விழிகள் சோர்ந்தது ஏன்? உடல் வாடியதேன்? உன் பவள உதடுகள் நிறமாறியதேன்? கொடி போன்ற வடிவுடைய நீ அனல் கண்ட செடியை மாறியதேன்? அள்ளி மலரின் மென்மையை கொண்ட உன் கரங்களிலே அனல் வீசுவது ஏன்? சபை மண்டபத்தில் முக்கிய நிகழ்ச்சி நடைபெற்று வரும் போது உன் நிலை குறித்து ஓலை வந்தது. இதோ விரைந்து வந்தேன் தூய உள்ளத்தவளே. தூண்டாமணி விளக்கு துயருற்ற தெளிவுடனேயே என்னை நோக்கு. அருண்மொழியின் கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது போன்ற அவரது மனத்துணர்ச்சி சொற்களாய் பிரவகித்தது. வானத்தி இவற்றை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். அவள் இதயம் இதனால் அமைதியுற்றிருக்க வேண்டும். தன் இதய கமலத்தில் உறைபவரின் என் சொல் அவள் வேதனையை தனித்திருக்க வேண்டும். சந்தேகம் எனும் கருமேகம் கவிழ்ந்திருக்க உள்ளம் எனும் வானவெளியில் இளவரசரின் என் சொல் எனும் முழுமதி தன் நிலவை பொழிந்திருக்க வேண்டும். அருண்மொழியின் கரங்களை மெல்ல எடுத்து வானத்தி தன் மார்பின் மீது அணைத்துக் கொண்டாள். ஆஹா, அந்த ஸ்பரிசத்திலேதான் இருவருக்கும் எத்தனை ஆறுதல்!
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.